عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
ஒரு மோமின் தான் இறைவன் மீது ஈமான் கொண்டுள்ளேன் என்று வாதிக்கின்றவர், அல்லாஹ்தான் நம்மை தன்னை வணங்குவதற்காக படைத்துள்ளான் என்ற கட்டளையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுவது போன்று, ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ் இல்லாலே அபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக படைத்துள்ளேன். பிறகு அல்லாஹ் இபாதத் செய்யும் முறையையும் கூறியுள்ளான். அதில் செயல் வழிமுறையும் பங்கும் உள்ளது. அதன் வெளிப்படையான அசைவுகளும் அமைதியும் அதில் இருக்கின்றன. துஆவுக்கான வார்த்தைகளும் உள்ளன. அதனை ஜிக்ர் என்றும் கூறலாம். தொழுகையில் இந்த இரண்டு விஷயங்களும் உள்ளன, அதாவது வெளிப்படையான அசைவுகளும் ஜிக்ர்களும் அல்லது துஆக்களும் உள்ளன. ஆனால் தொழுகை தவறவும் ஜிக்ர்களும் துஆக்களும் உள்ளன. அதனை செய்வது நம்பிக்கையாளரின் பணியாகும். திருக்குர்ஆனில் பல்வேறு நபிமார்களை சான்று காட்டி நிறைய துஆக்களை அல்லாஹ் கூறியுள்ளான். அவற்றை நாம் தொழுகையிலும் ஓதலாம், நடந்து செல்லும் போதும் ஜிக்ராக ஓதலாம். மக்கள் தமது கடிதங்களில் எழுதுகிறார்கள், எங்களுக்கு இன்னின்ன கஷ்டங்கள் உள்ளன, இன்னின்ன பிரச்சனைகள் உள்ளன, நாங்கள் ஓதுவதற்காக ஏதாவது துஆவை கற்றுத்தாருங்கள், அதன் மூலம் எங்கள் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அகல வேண்டும் என்கின்றனர். அவ்வாறு கேட்பவர்களுக்கு பொதுவாக நான் எழுதுவது, நீங்கள் தொழுகையில் கவனம் செலுத்துங்கள், சஜ்தாவில் துஆ செய்யுங்கள், தொழுகையில் துஆ கேளுங்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்பதுதான். ஆனால் இன்று நான் கூற விரும்புவது ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தாகும், அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து இறங்கிய துஆவாகும். அதன் பொருள்களை உணர்ந்து துஆ செய்வதனால் மனிதன் அல்லாஹின் தௌஹீத் குறித்த புரிதலையும் பெறுகின்றான். அதே வேளையில் அல்லாஹ் தஆலாவுடைய அடைக்கலத்திலும் வருகின்றான். எல்லா வகை விஷமங்களில் இருந்தும் தப்புகின்றான். ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் இரவில் தூங்கும் போது இந்த துஆவுடைய வசனங்களை ஓதியது மட்டுமின்றி சஹாபாக்களுக்கும் ஓதி வருமாறு அறிவுறுத்தினார்கள். பல்வேறு இடங்களில் இந்த வசனங்களை துவாக்களின் பலன்களை கூறியுள்ளார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்த நடைமுறை குறித்து ரிவாயத்தில் வருகிறது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் தூங்கும்போது ஆயத்துல் குர்சி மற்றும் சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் ஆகிய திருக்குர்ஆனின் கடைசி மூன்று சூராக்களையும் ஆயத்துல் குர்சியையும் மூன்று முறை ஓதி, கைகளில் ஓதி, அதனை உடம்பு முழுவதும் தலையிலிருந்து கை கொண்டு செல்ல முடிகிற இடம் வரை தடவுவார்கள். இந்த பணியை அன்னார் தொடர்ந்து முறையாக செய்து வந்தார்கள். அது அன்னாருடைய சுன்னத்தாகும். இதனை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும். நாம் அஹ்மதி இக்காலத்தில் ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தின்படி அமல் செய்வதற்கு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு மேலும் வழிகாட்டியுள்ளார்கள். நாம் அதன்படி அமல் செய்வதற்கு சிறப்பாக முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக நாம் கடந்து கொண்டிருக்கின்ற இக்காலத்தில் துஆக்கள் தொழுகைகளில், குறிப்பாக நமது சொந்த ஆன்மீக உலகில் நலங்களின் பக்கம் கவனம் செலுத்துவதுடன் ஜமாத் எதிர்கொள்கின்ற குழப்பங்கள் மற்றும் பொறாமைகள், ஜமாத்தின் எதிரிகளின் விஷமங்களில் இருந்து தப்புவதற்கும் மிகவும் முக்கியமான கடமையாக கருதி இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆயத்துகள் மற்றும் ஜிக்ரின் முக்கியத்துவம் இன்னும் சில ஹதீஸ்களிலும் காண முடிகிறது. அதனை எடுத்து வைக்கின்றேன். ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக நான் இரு வாரம் முன்பு கூறிவிட்டேன். இன்று திருக்குர்ஆனின் கடைசி மூன்று சூராக்கள் குறித்து ஹதீஸ்களின் ஆதாரத்துடன் எடுத்து வைப்பேன். எவ்வாறு மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணத்தில் ஹஜரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சஹாபாக்களை இந்த சூராக்களை ஓதுமாறு கவனமூட்டியுள்ளார்கள். ஒரு ரிவாயத்தில் கடைசி மூன்று குல் சூராக்களையும் ஓதி உடலில் ஊதுவது குறித்து ஹஜரத் ஆயிஷா ரஜியல்லாஹு அன்ஹா இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு இரவும் ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் படுக்கும்போது தமது கைகளை சேர்த்து குல் ஹுல்லாஹ் அஹது, குல்லா ஊது பிறப்பில் ஃபலக்கு, குல்லா ஊது பிறப்பில் நாஸ், மூன்று சூராக்களையும் எவ்வளவு ஓத முடியுமோ ஓதி இரு கைகளிலும் ஓதி உடம்பின் மீது தடவுவார்கள். அவ்வாறு இரு கைகளையும் தலையிலிருந்து முகத்திலிருந்தும் ஆரம்பித்து உடலில் கை செல்ல முடிந்த இடம் வரை மூன்று முறை தடவுவார்கள். ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை எவ்வளவு முறையாக செய்து வந்தார்கள் என்றால், ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி நோயின் போது தாமே அந்த துஆக்களை ஓதி ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கைகளில் ஊதி அன்னாரின் கைகளை கொண்டே அன்னாருடைய உடம்பில் தடவினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத், ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயிற்றிருந்தால் பாதுகாப்பு தேடும் சூராக்களை ஓதி ஊதுவார்கள். அன்னாரது நோய் கடுமையான போது நான் அந்த சூராக்களை ஓதி அன்னாரின் கைகளில் ஊதி பர்க்கத்தை எதிர்பார்த்தவாறு அவர்களின் உடனின் மீது தடவினேன். ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த எண்ணம் வந்ததற்கு காரணம் ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இதனை செய்து வந்ததால் தான். அதன் பர்க்கத்தின் முக்கியத்துவம் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்திருந்தது. பிறகு சஹாபாக்களுக்கு எவ்வாறு அன்னார் கவனமூட்டினார்கள் என்று பார்த்தால், ஹஜரத் உக்பா பின் அமீர் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன். அன்னார் முன் வந்து என் கையை பற்றினார்கள். உக்பா பின் ஆமிரே, உமக்கு தௌராத், இஞ்சீல், சபூர் மற்றும் குர்ஆன் போன்றவற்றில் இறக்கப்பட்டுள்ள சூராக்களில் மிகச்சிறந்த மூன்று சூராக்களை கூறட்டுமா என்று கேட்டார்கள். நான் கூறுங்கள், அல்லாஹ் என்னை உங்களிடம் அர்ப்பணிப்பானாக என்றேன். அன்னார் எனக்கு குல்ஹுல்லாஹது, குல்லா ஊது பிறப்பில் ஃபலக்கு, குல்லா ஊது பிறப்பில் நாஸ் ஓதி காண்பித்தார்கள். பிறகு கூறினார்கள், உக்பாவே, இவற்றை நீர் மறந்துவிட வேண்டாம், இவற்றை ஓதாமல் எந்த இரவும் கழிய வேண்டாம். உக்பா கூறுகின்றார், அன்னார் என்னிடம் நீர் மறக்க வேண்டாம் என்று கூறியதில் இருந்து நான் அதனை மறக்கவில்லை, எந்த இரவிலும் அவற்றை ஓதாமல் நான் உறங்கியதில்லை. அன்னார் என்னிடம் மறக்காதீர்கள், இதனை ஓதாமல் உறங்காதீர்கள் என்று கூறியதிலிருந்து தெளிவாக தெரிவதாவது அன்னார் தாமும் முறைப்படி ஓதி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, விஷயங்களை எல்லோரையும் விட அதிகமாக அன்னாரே அமல்படுத்துவோராக இருந்தார்கள். அந்நிலையில்தான் அன்னார் மற்றவர்களுக்கும் அதனை கூறுபவர்களாக இருந்தார்கள். மேலும் சூரா இக்லாஸினுடைய முக்கியத்துவம் குறித்து, அதாவது குல்லுல்லாஹது என்று ஆரம்பிக்கிற சூரா பற்றி ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது. ஹதரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு மனிதர் ஒருவரை மீண்டும் மீண்டும் குல்ஹுல்லாஹது ஓத கேட்டார். விடிந்ததும் அவர் ஹதரத் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எல்லா விஷயத்தையும் கூறினார். அவர் அவ்வாறு ஓதிய மனிதரை சற்று குறைவாக கருதி அவரை பற்றி புகார் கூறும் விதத்தில் கூறினார். உடனே ஹசரத் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் உயிர் எவனது கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணை. இது திருக்குறளில் மூன்றில் ஒரு பகுதியாகும். ஹசரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இது சம்பந்தமாக இவ்வாறு விரிவாக கூறுகின்றார்கள். ஹசரத் நபிய கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சஹாபாக்களிடம் கூறினார்கள், ஒரு இரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு முடியாதவர் எவரும் உள்ளீர்களா? ஒரே இரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவது மிகவும் கஷ்டமாக தெரிந்தது. ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு வாஹிது சமத் சூரா இக்லாஸ் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியாகும். சூரா இக்லாஸை திருக்குறளில் மூன்றில் ஒரு பகுதி என்று சஹி முஸ்லீமில் அவ்வாறு வருகிறது. ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் ஒன்று கூடுங்கள், நான் திருக்குறானின் மூன்றின் ஒரு பகுதியை உங்களிடம் படித்து காட்டுகிறேன். எல்லோரையும் ஒன்று கூட்டினார்கள். பிறகு ஹதரத் நபீல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்தார்கள், குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதினார்கள். பிறகு அன்னார் உள்ளே சென்றார்கள். சஹாபாக்கள் கூறினர், எங்களில் ஒருவர் கூறினார், வானத்திலிருந்து ஏதாவது வகி வந்திருக்கும், அதனால் உள்ளே போகிறார்கள். பிறகு நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள், கூறினார்கள், நான் உங்களிடம் திருக்குறானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி காண்பிக்கிறேன் என்று கூறி, அது சூரா இக்லாஸ், இது திருக்குறானில் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்றார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை மூன்றில் ஒரு பகுதி என்று ஏன் கூறினார்கள்? அல்லாஹ் ஏகத்துவத்தை நிரூபிப்பதற்காகவும் அதனை நிலைநாட்டவும் திருக்குறானை இறக்கினான். இந்த சூராவில் மிகவும் தெளிவாகவும் ஒட்டுமொத்தமாகவும் தௌஹீத் கூறப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை சிந்திப்பவருக்கு சிந்தித்து அமல் செய்வதன் மூலம் உண்மையான தௌஹீதை அமல் செய்ய முடியும். திருக்குறானை ஏக இறைவனின் வார்த்தை என்று கருதி அமல் செய்ய முயற்சி செய்யும் போது உண்மையான தௌஹீதை புரிந்தவராகவும் அதனை நிலைநாட்டியவராகவும் ஒரு மனிதர் ஆகின்றார். திருக்குர்ஆனின் போதனையை முழுமையாக அமல் செய்வதற்கும் வாய்ப்பு பெறுகின்றார். சூரா இக்லாஸ் ஓதிவிட்டேன், திருக்குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிவிட்டேன் என்று இருந்துவிடக்கூடாது. அதன் பொருளாவது, நீங்கள் அதனை ஓதுங்கள், தௌஹீதின்படி அமல் செய்யுங்கள். அதுபோன்று இன்னும் சில ரிவாயத்துகள் வருகின்றன. ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது நான்கில் ஒரு பகுதியாகும், இது நான்கில் ஒரு பகுதியாகும், இது நான்கில் ஒரு பகுதியாகும். இந்த சில ஆயத்துகளை ஓதிவிட்டு மக்கள் குர்ஆனை ஓதிவிட்டோம் என்கின்றனர். அதே வேளையில் ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதன் பொருள் என்னவென்றால், இவை எத்தகைய வசனங்கள் என்றால், இவற்றின்படி நீங்கள் அமல் செய்யுங்கள், பிறகு திருக்குர்ஆனின் மீது கவனம் செலுத்துங்கள், தௌஹீதை நிலைநாட்ட முயற்சி செய்யுங்கள், அப்போதுதான் நீங்கள் தௌஹீதை நிலைநாட்டியவர்களாவீர்கள். திருக்குர்ஆனின் போதனை என்ன? திருக்குர்ஆனின் போதனை தௌஹீதை நிலைநாட்டுவதற்கே ஆகும். அதற்காக ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும், துவாவும் செய்ய வேண்டும். பிறகு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக ஒரு அறிவிப்பு, ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை ஒரு யுத்த குழுவுக்கு அமீராக்கினார்கள். அவர் தமது கூட்டாளிகளுக்கு தொழுகை நடத்தினார். அவர் ஒவ்வொரு கிராத்தையும் குல்ஹுவல்லா அஹத் சூராவை ஓதி முடித்தார். சஹாபா திரும்பி வந்த பிறகு அம்மக்கள் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், அன்னார் அவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்று கேளுங்கள் என்றார்கள். சஹாபா கேட்டபோது அவர் கூறினார், அதில் ரஹ்மானிய இறைவனின் பண்புகள் கூறப்பட்டுள்ளன, இதனால் நான் அதனை ஓத விரும்பினேன் என்றார். உடனே ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவரிடம் தெரிவியுங்கள், அல்லாஹும் அவர் மீது அன்பு வைக்கின்றான். பிறகு புகாரியில் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹுடைய ஒரு ரிவாயத், ஒரு அன்சாரி சஹாபி குபா மஸ்ஜிதில் தொழுகை நடத்தினார். எப்போது தொழுகை நடத்தினாலும் அவர் சூரா இஹ்லாஸை ஓதினார். அதனை ஓதிவிட்டு வேறு சூராவும் ஓதுவார். ஒவ்வொரு ரகாத்திலும் அவ்வாறே செய்வார். அவர் கூட இருந்தவர்கள் அவரிடம் பேசினார்கள், நீங்கள் சூரா இஹ்லாஸில் இருந்து ஆரம்பிக்கிறீர்கள், பிறகு அது மட்டும் போதும் என்று கருதுவதில்லை, கூடவே இன்னொரு சூராவும் ஓதுகிறீர்கள், ஒன்று சூரா இஹ்லாஸ் மட்டும் ஓதுங்கள் அல்லது வேறு ஏதாவது சூராவை ஓதுங்கள். அவர் கூறினார், நான் இதனை ஒருபோதும் விடமாட்டேன், நீங்கள் விரும்பினால் நான் இவ்வாறே உங்களுக்கு இமாமத் செய்வேன், இல்லையென்றால் நான் உங்களை விட்டு விடுகிறேன், அதாவது இமாமத் செய்வதை விட்டு விடுகிறேன், ஆனால் இந்த சூராவை விடமாட்டேன் என்றார். அம்மக்கள் அவரை தங்கள் எல்லோரையும் விட சிறந்தவராக கருதினர். அவரை விட வேறு எவரும் தமக்கு இமாமத் செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்த இந்த சம்பவத்தை அவர்கள் கூறினார்கள். அன்னார் கேட்டார்கள், இன்ன மனிதரே, உம்மை குறித்து மக்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அவர்கள் அவ்வாறு கூறியது போன்று செய்வதில் இருந்து உம்மை தடுப்பது எது என்று கேட்டார்கள். அதாவது சூரா இஹ்லாஸ் ஓதாதீர்கள், வேறு ஏதாவது சூராவை ஓதுங்கள், அல்லது சூரா இஹ்லாஸை மட்டும் ஓதுங்கள், வேறு சூராக்களை ஓதாதீர்கள், இவ்வாறு இரண்டையும் ஓதுவதற்கு என்ன காரணம், என்ன காரணத்தினால் இந்த சூராவை ஒவ்வொரு ரகாத்திலும் கண்டிப்பாக ஓதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் கூறினார், இந்த சூரா எனக்கு மிகவும் பிடித்தமானது, இதன் மீதுள்ள அன்பு உம்மை ஜன்னத்தில் சேர்த்து விட்டது என்று அன்னார் கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இணை வைப்பவர்கள் ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், உம்முடைய ரப்புடைய பரம்பரையை கூறுங்கள், அப்போது அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அல்லாஹு சமத் சூராவை இறக்கினான். சமத் என்பவன் யாருக்கும் தந்தையும் இல்லை, அவனுக்கு தந்தையும் இல்லை. உலகில் பிறந்த பிறகு மரணம் இல்லாத ஒரு பொருளும் இல்லை. மரணிக்கின்ற ஒவ்வொன்றும் வாரிசின் தேவையில்லாமலும் இல்லை. அல்லாஹ் அஸ்ஸவஜல் மரணிப்போனும் இல்லை, அவனுக்கு வாரிசும் இல்லை. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பானது எதுவும் இல்லை. பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிப்புள்ளது, ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்கள் ஒருவர் மற்றவரிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ் தலா ஒவ்வொரு பொருளையும் படைத்துள்ளான், பிறகு அல்லாஹ்வை எவன் உருவாக்கினான்? ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, இன்றும் கூட இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இவ்வாறு கேட்பவர்களை பார்த்தால் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை முழுமையாக ஓதுங்கள், அந்த சூராவை ஆய்வு செய்யுங்கள், பிறகு அல்லாஹ்வை படைத்தவன் ஒருவனும் இல்லை என்று புரிய வரும். அவர் ஆரம்பத்தில் இருந்து இருக்கின்றான், இருந்து கொண்டே இருப்பான், பிறகு அம்மனிதன் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்போது அம்மனிதருக்கு எந்த தீங்கையும் ஷைத்தானால் விளைவிக்க முடியாது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அன்னார் ஒருவரை குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் சூராவை படித்துக் கொண்டிருக்க கண்டார்கள். பிறகு அன்னார் இவருக்கு கடமையாகிவிட்டது என்றார்கள். எது கடமையாகிவிட்டது என்று கேட்டபோது சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்றார்கள். அவர் மாசற்ற முறையில் ஓதுகிறார். பிறகு சுஹைல் பின் சாத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார், தனது ஏழ்மை குறித்து முறையிட்டார். அன்னார் கூறினார்கள், நீர் வீட்டில் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் கூறுங்கள், யாரும் இல்லை என்றாலும் உம்மீது சலாம் கூறிக்கொள்ளுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறுங்கள், உமக்கு சலாம் கிடைக்கும். ஒருமுறை குல் ஹுவல்லாஹு ஓதுங்கள். அம்மனிதர் அவ்வாறே செய்தார். அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்கை வழங்கினான் என்றால் அதிலிருந்து அக்கம் பக்கத்தவர்களும் கூட பங்கு பெற்றனர். அதாவது அல்லாஹ் பர்கத்தான ரிஸ்கை அவருக்கு வழங்கினான். ஒரு கட்டத்தில் அவர் கஷ்டத்தில் இருந்தார், பட்டினியாக இருந்தார். பிறகு அவர் எந்த அளவுக்கு வசதியானவராகிவிட்டார் என்றால் அக்கம் பக்கத்தவருக்கும் கூட அவர் உதவி செய்பவராகிவிட்டார். ஆக மனிதன் தௌஹீதை கற்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வே எல்லா ஆற்றல்களுக்கும் உரியவன் என்று உணர வேண்டும். பிறகு அல்லாஹ் அவருக்கு அளவில்லாமல் வழங்குகின்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், இறை எச்சம் உள்ள ஒருவருக்கு அல்லாஹ் அவர் நினைத்து பார்க்காத இடத்தில் இருந்து உணவளிக்கின்றான். ஹதரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு மனிதர் வந்தார், கூறுகின்றார், எனக்கு குல் ஹுவல்லாஹு சூரா மிகவும் பிடித்தமானது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த சூராவின் மீது உமக்கு இருக்கும் அன்பு உம்மை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிப்பு, ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் தினமும் 50 முறை குல் ஹுவல்லாஹு ஓதினால் கியாமத் நாளில் அவரது கபரில் இருந்து அவர் எழுப்பப்படும் போது எழுந்து சொர்க்கத்தில் நுழை என்று கூறப்படும். இப்னு தைலமி அறிவிப்பு, நஜ்ஜாசியுடைய சகோதரியின் மகனாக இருந்தார். ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் பணியும் செய்து வந்தார். ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் தொழுகையில் அல்லது அதற்கு பிறகு 100 முறை குல் ஹுவல்லாஹு ஓதினால் அவரை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்வதை கடமையாக்கிக் கொள்வான். அதுவே சூரா இஹ்லாஸின் முக்கியத்துவமாகும். இதனை இரவில் அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை மனதில் கொண்டு ஓதி வர வேண்டும். அல்லாஹ்வை ஒருவன் என்று கூறினால் அத்துடன் அவனது சமது தேவையற்றவன் என்ற அவனது அந்தஸ்தும் கூட நம் முன் வர வேண்டும். சமது என்பது எவரிடமும் எந்த தேவையும் அற்றதாகும். அது எப்போதும் முடிவடையாதது. அது ஒருபோதும் அழியாதது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதனை இவ்வாறு கூறுகின்றார்கள். சமது என்பது அவனை தவிர அனைத்தும் பிறக்கக்கூடியது, பிறந்தது, அவற்றுக்கு அழிவு உண்டு. அல்லாஹ்வுடைய இருப்போ சமது. சமது என்றால் மக்கள் தன்னிறைவு பெற்றவன் என்று கருதுகின்றனர். தன்னிறைவு பெற்றவன் என்றால் அவன் அழியக்கூடியவன் அல்ல. அவனை போன்ற ஒரு பொருள் உருவாகவும் முடியாது. இதுவே நமது இறைவன். அவன் ஆதி தொட்டே இருந்து வருகின்றான், இனியும் இருப்பான். அல்லாஹ் தனது சுயம் மற்றும் கம்பீரமான பண்புகளின் ஏகனாவான். அவனுக்கு இணையில்லை. மற்ற அனைத்தும் அவனது தேவையுடையவை. ஒவ்வொரு அணுவும் அவனிடமிருந்து வாழ்வை பெறுகின்றது. அவனே ஒவ்வொரு பொருளின் ஆதாரமாவான். அதாவது அவனே உலகில் பயன்படுபவன். அவனிடமிருந்தே எல்லா பொருள்களின் ஆதார சுனையும் உள்ளது. அவன் யாரிடமிருந்தும் அருள் பெறுபவன் அல்ல. அவனுக்கு அருள் செய்பவன் எவனும் இல்லை. அவனே உலகிற்கு அருள் செய்கின்றான். அவன் யாரது மகனும் இல்லை, அவனுக்கு மகனும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை. திருக்குர்ஆன் மீண்டும் மீண்டும் இறைவனது முழுமையை எடுத்துரைத்து அவனது மகத்துவத்தை சுட்டிக்காட்டி கவனமூட்டியுள்ளது. பாருங்கள், அந்த இறைவனே உள்ளங்களில் அச்சத்தை ஏற்படுத்தத்தக்கவன். மரணித்தவனோ பலகீனமானவனோ குறைந்த கருணை உள்ளவனோ மேலும் குறைந்த வல்லமை உள்ளவனோ அப்படிப்பட்டவனாக அவன் இருக்க முடியாது. சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் ஆகிய சூராக்கள் இறங்கியது பற்றி ஹஜரத் உக்பா பின் ஆமீர் இடம் இருந்து ஒரு அறிவிப்பு. ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்று இரவு ஒரு சூரா இறங்கியது. இதுபோன்று இதற்கு முன் பார்க்க முடிந்ததில்லை. அது குல் ஹுவல்லா அஹது, குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பில் நாஸ். பிறகு ஹதீஸில் மூன்று குல்களை பற்றி, அதை ஓதுவதை பற்றி ரிவாயத்தில் வருகிறது. ஹதரத் உக்பா பின் ஆமீர் ஜுஹன்னி அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு முறை யுத்த பயணத்தில் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சவாரியின் கயிற்றை பிடித்து கொண்டு போய் கொண்டிருந்தேன். அன்னார் கூறினார்கள், உக்பாவே ஓதுக. நான் அவர்கள் கூறுவதை கேட்டு ஓதுவதற்காக காதை அவர்கள் பக்கம் திருப்பினேன். சிறிது நேரம் கழித்து அன்னார் மீண்டும் உக்பா ஓதுக என்றார்கள். பிறகு நான் என்ன ஓத வேண்டும் என்று அவர்கள் பக்கம் திரும்பினேன். அன்னார் மீண்டும் மூன்றாவது முறையாக உக்பாவே ஓதுக என்றார்கள். நான் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டேன். அன்னார் கூறினார்கள், சூரா குல் ஹுவல்லா அஹது கடைசி வரை ஓதினார்கள். பிறகு சூரா குல் அவுது பிரபில் ஃபலக் கடைசி வரை ஓதினார்கள். நானும் அவர்களுடன் ஓதினேன். பிறகு அன்னார் சூரா குல் அவுது பிரபின் நாஸ் கடைசி வரை ஓதினார்கள். நானும் அவர்களுடன் ஓதினேன். பிறகு கூறினார்கள், எந்த மனிதர் இந்த சூராக்களின் வார்த்தைகளை கொண்டு துவா செய்வாரோ அவர் இறைவனது பாதுகாப்பில் வருகிறார், ஒருபோதும் வீணாவதில்லை, எல்லா தீமைகளிலிருந்தும் தப்புகிறார். அல்லாஹ்விடம் இதனை விட சிறந்த முறையில் நாம் அடைக்கலத்தை பெற முடியாது. அதாவது அல்லாஹ்வின் அடைக்கலத்தை பெற இதுவே சிறந்த வழிமுறையாகும். பிறகு சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் பற்றி உக்பா பின் ஆமீர் ரிவாயத் நாங்கள் ஒருமுறை ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சவாரியின் கயிற்றை பற்றியவாறு அழைத்து சென்று கொண்டிருந்தேன். அன்னார் கேட்டார்கள், உக்பா, உமக்கு மிகவும் சிறந்த பயன் தரத்தக்க இரு சூறாக்களை கூறட்டுமா? யார சொல்லல்லா, ஏன் வேண்டாம், கூறுங்கள் என்று உக்பா கூற அன்னார் கூறினார்கள், குல்லாவூது பிரபில் ஃபலக், குல்லாவூது பிரபின் நாஸ், இரண்டையும் காலை சுப தொழுகையில் ஓதுங்கள். குல்லாவூது பிரபின் ஃபலக், குல்லாவூது பிரபின் நாஸ் இரண்டையும் காலை சுப தொழுகையில் ஓதினார்கள். தொழுத பிறகு என்னிடம் கூறினார்கள், உக்பாவே, என்ன பார்க்கிறாய், சின்ன சூறாவை ஓதியனால் அவ்வாறு கேட்டிருக்கலாம். பிறகு கூறினார்கள், இதில் எல்லாமே இருக்கிறது. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அபு சயீத் அறிவிப்பு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களின் பார்வையிலிருந்தும் மனிதர்களின் பார்வையிலிருந்தும் அடைக்கலம் தேடி வந்தார்கள். பாதுகாப்பு தேடும் இரு சூறாக்கள் இறங்கியதும் அந்த சூறாக்களையே ஓதினார்கள். பாதுகாப்பிற்காக ஓதி வந்த மற்றவற்றை விட்டுவிட்டார்கள். இப்னு ஆஃபீஸ் மூலமாக அறிவிப்பு, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்னு ஆபீஸே, மிகச்சிறந்த பாதுகாப்பு சூறாவை கூறவா, அதன் மூலமாக பாதுகாப்பு தேடுபவர் பாதுகாப்பு தேடுகிறார். நான் கேட்டேன், யார சொல்லலா, ஏன் வேண்டாம், கூறுக. அவர் சூரா ஃபலக், சூரா நாஸ் ஓதினார்கள். அது சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு கடைசி இரு சூறாக்களின் முக்கியத்துவத்தை விளக்கியவாறு ஒரு சஹாபி கூறுகின்றார், ஒருமுறை நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்தில் இருந்தோம். சவாரி செய்யும் விலங்குகள் குறைவாக இருந்தன. முறை வைத்து சவாரிகளில் ஏறிக்கொண்டோம். ஒருமுறை நான் இறங்க வேண்டிய முறையாக இருந்தது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து அருகில் வந்து எனது தோள்களில் கையை வைத்தவாறு அவுது பிரபில் ஃபலக் ஓதுமாறு கூறினார்கள். நான் ஓதியது போன்று ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை முழுமையாக ஓதினார்கள். நானும் கூடவே ஓதினேன். பிறகு அன்னார் குல்லாவூது பிரபின் நாஸ் ஓதுமாறு கூறினார்கள். நான் ஓதினேன். பிறகு கூறினார்கள், நீர் தொழுதால் தொழுகையில் இந்த இரு சூறாக்களையும் ஓதுக என்றார்கள். குபா பின் அமீர் ஜுஹன்னி இடமிருந்து அறிவிப்பு, நான் ஒரு பயணத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். ஃபஜ்ர் நேரம் ஆரம்பமானதும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசான் கூறினார்கள், கியாமத்தும் கூறினார்கள். என்னை தமது வலப்புறத்தில் நிறுத்தி கொண்டு இரு பாதுகாப்பு தேடும் சூறாக்களையும் ஓதினார்கள். தொழுது முடித்ததும் கூறினார்கள், என்ன பார்க்கிறீர்கள் என்றார்கள். இதுவும் முதலில் சொன்ன ரிவாயத்தை ஒத்ததாக இருக்கிறது. நான் கூறினேன், நான் ஆய்வு செய்து பார்த்தேன் என்றேன். அன்னார் கூறினார்கள், இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதிவிட்டு உறங்குக, எழுக. இதுவே இந்த சூறாக்களின் முக்கியத்துவமாகும். இக்காலத்தில் இந்த சூறாவை ஓதும் அவசியம் இன்னும் அதிகமாகிவிட்டது. தனிப்பட்ட முறையில் நமது ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் ஷைத்தானிய தாக்குதல்களிலிருந்து தப்புவதற்கும், ஜமாத் அளவில் இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளிலிருந்து தப்பவும், தற்போது இஸ்லாத்துக்கு எதிராக எதிரிகளின் முயற்சிகள் மிகவும் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டிருப்பதனாலும், மறுபுறம் பெயர் தாங்கி ஆலிம்கள் மற்றும் முஸ்லிம் லீடர்கள் ஏற்படுத்திய கவனக்குறைவுகளில் இருந்தும் கிளர்ச்சிகளில் இருந்தும் தப்புவதற்கும், மேலும் அவர்கள் பொதுமக்களை தூண்டிவிட்டு இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகளுக்கு இன்னும் அதிகம் வாய்ப்பு தந்து அவர்களின் கைகளை வலுப்படுத்துகின்ற அவர்களிடமிருந்து தப்புவதற்கும், மேலும் நாத்திகம் தற்போது கடுமையாக ஓங்கியுள்ளதினால் இந்த அடிப்படையிலும் சூரா ஃபலக் மூலமாக துவா வேண்ட வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறினார்கள், நீங்கள் மசீஹ் மவ்ஊதுடைய எதிரிகளால் இலக்காக்கப்பட்டால் இவ்வாறு துவா செய்யுங்கள், உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் எதிரியான படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும் இறைவனின் பாதுகாப்பை வேண்டுகின்றேன். காலை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாப்பை வேண்டுகின்றேன். அதாவது வெளிச்சத்தை வெளிப்படுத்துவது அவனது கையில் உள்ளது, அது ஆன்மீக வெளிச்சமாகும். இது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வருகையின் மூலம் வெளிவந்தது. நான் இருள் நிறைந்த இரவின் தீங்கிலிருந்து ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை மறுப்பதன் குழப்பத்தின் இரவில் இருந்து இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஒருபுறம் இஸ்லாத்தின் எதிரிகள் அவர்கள் இஸ்லாமிய போதனையை ஆட்சேபனை செய்கின்றார்கள், மறுபுறம் இஸ்லாமிய ஆலிம்கள் இவர்கள் தமது தவறுகளை விட விரும்புவதில்லை, மசீஹ் மவ்ஊதுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுவதில் மும்முரமாக இருக்கின்றார்கள். இதில் பாகிஸ்தானிய ஆலிம்கள் முதலில் இருக்கிறார்கள். இந்நிலையில் பாகிஸ்தானுடைய அகமதிகள் குறிப்பாக இந்த சுன்னத்தை தொடர்வது அவசியமாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், சூரா ஃபலக்கில் ஷர்ரி காசிக்கின் இதா வகப் என்று வருகிறது. இது இருள் நிறைந்த இரவின் குழப்பத்தில் இருந்து தப்புவதற்காக வேண்டப்பட்டுள்ளது. காசிக் என்பது இரவுக்கு கூறப்படும், வகப் என்பது இருள் சூழ்வதற்கு கூறப்படும். அதாவது இருள் எல்லாவற்றையும் மூடிவிடுவது. இந்த இருள் நிறைந்த குழப்பம், அதாவது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை மறுக்கும் குழப்பத்தை தொடர்ந்து மக்கள் செய்து வருகிறார்கள். இவற்றிலிருந்து பாதுகாப்பு வேண்டப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் நிலைமை பரிதாபம். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு துவாவை கற்று தந்துள்ளான். ஒளிக்கு பிறகு இருள் மற்றும் இருட்டிலிருந்து தப்புவதற்கு ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் ஓதி வருமாறு கூறினார்கள். அதன் மூலம் தௌஹீதில் நிலை நில்லுங்கள் மற்றும் இருளிலிருந்து தப்புங்கள் என்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. முஸ்லிம்களுள் பெரும்பாலார் இந்த இருளில் மூழ்கி கிடக்கிறார்கள். இதனால் இன்று முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களால் ஆட்சேபனைக்கு உள்ளாகிறார்கள். முஸ்லிம்களின் இந்த நிலைமை நமக்கு கவனமூட்டுவதாவது இந்த சூறாவை ஆய்வு செய்து ஓத வேண்டும். அதன் மூலம் நாம் இந்த இருளில் இருந்து தப்ப முடியும். ஷர்ரின் நஃபாதாத் பில் வக்த், அதாவது முடிச்சுகளின் தீங்கிலிருந்து. அவர்கள் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்திற்கு எதிராக பெரிய வழிமுறைகள் மூலமாக மக்களின் உள்ளங்களில் காழ்ப்புணர்ச்சியை உருவாக்குகிறார்கள். இதில் நான் கூறியது போன்று முஸ்லிம் அல்லாதவர்களும் பெயர் தாங்கி இஸ்லாமிய ஆலிம்களும் அடங்குவர். ஒரு பிரிவினர் மார்க்கத்துக்கு எதிராக இருப்பதன் காரணமாக தமது காரியங்களை செய்கின்றனர், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போனதினால் இதனை செய்கின்றனர். இன்னொரு பிரிவினர் மார்க்கத்தின் பெயரால் இறைவனால் அனுப்பப்பட்டவருக்கு எதிராக மக்களை தூண்டி இந்த பணிகளை செய்கின்றனர். இந்த இருவரும் அதில் அடங்குவர். ஒமின் ஷர்ரின் நஃபாசாத் பில் வக்த் என்று வருகிறது, அதாவது ஒமின் ஷர்ரின் நஃபாசாத் பில் வக்தில் அடங்குவர். பிறகு சூரா நாஸ், அல்லாஹ்வுடைய ரபூபியத், அதாவது பரிபாலிப்பவன், மாலிக்கியத், எஜமானன், உண்மையான உணக்கத்துக்குரியவன் ஆகிய பண்புகள் விளக்கப்பட்டுள்ளன. இவற்றை கூறி ஷைத்தானிடமிருந்து ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமாறு கூறப்பட்டுள்ளது. இன்று நாத்திகம் மிகவும் ஓங்கியுள்ளது. உலகமயம் சமூகத்தில் தனது கரத்தை எந்த அளவுக்கு வலுவுடன் பதித்துள்ளதென்றால் அதில் சில இளைஞர்கள் கூட தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த துவாவை நாம் நம்மீது ஓதி ஊதுவதோடு நமது பிள்ளைகள் மீதும் ஓத வேண்டும். அதன் மூலம் எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் நமது பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் மார்க்கத்தில் நிலைநிற்பவர்களாகவும் ஏகத்துவத்தில் நிலைநிற்பவர்களாகவும் ஆவார்களாக. நம்மில் ஒவ்வொருவரும் இந்த சூறாக்களில் கூறப்பட்ட கருத்தை உணர்ந்து ஹதரத் நபில் நாயகம் சல்லல்லா அலே செல்லமுடைய சுண்ணத்தின்படி அமல் செய்பவர்கள் ஆவோமாக. இறைவனது ஏகத்துவத்தின் கருத்து நம்மீது தெளிவாகட்டுமாக. அவனை தவிர வேறு எவருக்கு முன்னாலும் நாம் குனியாதவர்களாக இருப்போமாக. அவனையே எல்லா சக்திகளின் தலையூற்றாக கருதுவோமாக. உள்ளத்தால் மட்டுமின்றி நமது செயல்களாலும் அதனை நிரூபிப்போமாக. அல்லாவே எல்லா ஆற்றல்களின் தலையூற்று என்றும், ஒவ்வொரு ஒளியின் மூலாதாரம் என்றும், ஒவ்வொரு அருளையும் வழங்குபவன் என்றும் நிரூபிப்போமாக. படைப்பினங்களின் தீங்கிலிருந்து தப்புவதற்கு அல்லாஹ் என்பன் குனிக. படைக்கப்பட்ட பொருள்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமை ஏற்றுக்கொண்டு எந்த ஒளியை பெற்றுள்ளோமோ, எது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான ஒளியின் பிரதிபிம்பமோ, அதில் நம்மை அல்லாஹ் என்றும் நிலைத்து நிற்க வைப்பானாக. நாம் எப்போதும் இருளிலிருந்து தடுமாறுபவர்களாக ஆகாமல் இருப்போமாக. அல்லாஹ்விடமிருந்து ஹிலாஃபத்துடைய வெகுமதி நமக்கு கிடைத்துள்ளது, அத்துடன் எப்போதும் தொடர்புடன் இருப்போமாக. ஒவ்வொரு சேதம் ஏற்படுத்தும் தீமையிலிருந்தும் நம்மை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. அது மார்க்க ரீதியான தீங்காக இருந்தாலும் சரி, உலகியல் ரீதியான தீங்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொறாமைக்காரரின் பொறாமையின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறைவனையே நாம் நமது ரப், அதாவது நமது பரிபாலிப்பவனாக கருதி அவனது அடைக்கலத்தில் இருப்போமாக. எல்லா மன்னர்களுக்கும் மன்னராக இறைவனையே கருதுவோமாக. அவனது அரசாட்சியின் மீது முழுமையான நிச்சய உறுதி கொள்வோமாக. இந்த உண்மையான வணக்கத்துக்குரியவனின் வணங்கும் உரிமையை நிறைவேற்றியவாறு எப்போதும் அவனது அடைக்கலத்தை பெற முயற்சிப்போமாக. குழப்பம் ஏற்படுத்துபவர்களின் தீங்கிலிருந்தும் பாதுகாக்கப்படுவோமாக. இதிலிருந்து அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வருவோமாக. உங்கள் உள்ளங்களை எல்லா குழப்பங்களிலிருந்தும் தூய்மையாக்க முயற்சி செய்யுங்கள். அதற்காக இறைவனது அடைக்கலத்தை தேடுங்கள். அல்லாஹ் அதற்கு வாய்ப்பு தருவானாக. முறைப்படி தூங்குவதற்கு முன் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைக்கு ஏற்ப இந்த ஆயத்துக்களை ஓதி தம்மீது ஊதிக்கொள்வோமாக. அல்லாஹ் அதற்கு வாய்ப்பு தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாதி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ إِبَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ